தேயி தேயும் த தாம் கிட்டத்தகதா தேயி தேயும் த தாம் கிட்டத்தகதாம்.
வணக்கம் மாணவர்களே, உவ குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நடன பாடத்திற்காக இன்று உங்களோடு இணைந்து கொள்வது பண்டாரவளி கிரேக் தமிழ் மகாவித்யாலயத்தின் நடன ஆசிரியை திருமதி மஞ்சுளா சக்ரிஷ்ணா. ஆம் மாணவர்களே, கடந்த கால வினாபத்திரங்களை எடுத்து நோக்கினோமானால் உருப்படிகள் தொடர்பான வினாக்களை ஒவ்வொரு வருடமும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதன் அடிப்படையில் இன்று எமது கலந்துரையாடலின் தலைப்பாக அமைவது உருப்படிகள். மாணவர்களே, ஒரு சம்பிரதாய நாட்டிய கச்சேரியில் இடம்பெற வேண்டிய உருப்படிகள் பல காணப்படுகின்றன. இவ்வுருப்படிகள் எந்த ஒழுங்குமுறையில் இடம்பெற வேண்டும் என்பதை சின்னையா, பொன்னையா, சிவானந்தம், வடிவேலு ஆகிய தஞ்சை நால்வருள் ஒருவரான பொன்னையா அவர்கள் பின்வருமாறு வகுத்துள்ளார். ஒழுங்குமுறையில் அவையாவன: அலாரிப்பு, ஜதிஸ்வரம், சப்தம், வர்ணம், பதம், கீர்த்தனம், ஜாவலி, அஷ்டபதி, தில்லானா, ஸ்லோகம் எனும் ஒழுங்குமுறையில் சம்பிரதாய நாட்டிய கச்சேரி உருப்படிகள் அமைய வேண்டும் என்பதை பொன்னையா அவர்கள் வகுத்துள்ளார். மேலும் இதனை தோடைய மங்கலத்தில் இறைவனை வணங்கி மேல பராப்தியில் களை கட்டிவிடும் பரத சதிர் நடன நிகழ்ச்சி, அலாரிப்பில் மலர்ந்து ஜதீஸ்வரத்தில் சூடு பிடித்து சப்தத்தில் அபிநயத்தை அறிமுகப்படுத்தி வர்ணத்தில் எல்லா அம்சங்களிலும் விரிவடைந்து பின்பு சாவதானமாக பதங்களிலும் ஜாவலிகளிலும் ரசானுபாவத்தில் சஞ்சரித்து தில்லானாவில் விறுவிறுப்பாக சிகரமடைந்து விருத்தத்தில் மீண்டும் தெய்வத்தோடு ஒன்றுவிடும் ஓர் அழகிய சீரான முறையை கொண்டு விளங்கி வந்துள்ளதாகவும், நிருத்தமும் அபிநயமும் பக்குவமாக கலந்த இந்த நிகழ்ச்சி முறை ஆடுவோருக்கு சோர்வளிக்காமலும் பார்ப்போருக்கு சலிப்பு தட்டாமலும் உருவாக்கப்பட்டதாகும் எனவும் கூறப்படுகின்றது. ஆம் மாணவர்களே, ஒரு சம்பிரதாய நாட்டிய கச்சேரியின் உருப்படிகள் எந்த ஒழுங்குமுறையில் அமைய வேண்டும் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக உருப்படிகளின் வகைகள். உருப்படிகள் இரண்டு வகைப்படுகின்றன. முதலாவது நிறுத்த வகை உருப்படிகள், இரண்டாவது நிறுத்திய வகை உருப்படிகள். உருப்படிகள் இரண்டு வகைப்படுகின்றன. முதலாவது நிறுத்த வகை உருப்படிகள், இரண்டாவது நிறுத்திய வகை உருப்படிகள். இந்த நிறுத்த வகை உருப்படிகள் எனும் போது தாளம், லயம் ஆகியவற்றிற்கேற்ப ராகஸ்வரங்களுக்கோ மிருதங்க ஜதிகளுக்கோ ஏற்றவாறு அடவுகளை பிரயோகம் செய்தல். இந்த நிறுத்த வகை உருப்படிகள்ல எந்த விதமான சொற்பிரயோகங்களோ கருத்து வெளிப்பாடோ காணப்பட மாட்டாது. உதாரணமாக அலாரிப்பு, ஜதீஸ்வரம் ஆகிய உருப்படிகளை குறிப்பிடலாம். இங்க அலாரிப்பு, ஜதீஸ்வரம் ஆகிய உருப்படிகளை ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா எந்த விதமான சொற்பிரயோகமோ கருத்து வெளிப்பாடோ பாடலுக்கு அபிநயம் செய்தல் போன்றன இடம்பெற மாட்டாது. ஜதி கோர்வைகளுக்கும் மிருதங்க சொற்கட்டுகளுக்கும் இங்கு அடவுகளை பிரயோகம் செய்வதாக அமைகின்றன. இரண்டாவது வகையான நிறுத்திய வகை உருப்படிகள் எனும் போது ஒரு பாடலின் கருத்து புலப்படும்படி அபிநயம் செய்து நடனம் புரிதல். இந்த நிறுத்திய வகை உருப்படிகள்ல தாளத்தினை பாதங்களும், பாவத்தினை கண் மற்றும் முகமும், அபிநயத்தினை கை முத்திரைகளாலும் வெளிப்படுத்தும் தன்மையை கொண்டது. இந்த நிறுத்திய வகை உருப்படிகளில் அபிநயத்திற்கு முக்கிய பங்கு வழங்கப்படுகின்றது. நிறுத்திய வகை உருப்படிகள் சப்தம், பதம், கீர்த்தனம் போன்ற உருப்படிகளை உதாரணமா குறிப்பிடலாம். நீங்க இலகுவாக நிறுத்த வகை உருப்படிகள், நிறுத்திய வகை உருப்படிகளுக்கான வேறுபாடுகளை அறிய முடிகிறது. நிறுத்த வகை உருப்படிகள்ல அபிநயம் இடம்பெற மாட்டாது. நிறுத்திய வகை உருப்படிகள்ல அபிநயத்திற்கு மிக முக்கிய பங்கு வழங்கப்படுகின்றது. நிறுத்த வகை உருப்படிகளில் கருத்து வெளிப்பாடு காணப்பட மாட்டாது. நிறுத்திய வகை உருப்படிகளில் கருத்து வெளிப்பாட்டிற்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. இவ்வாறு இலகுவாக நீங்க நிறுத்த வகை உருப்படிகள், நிறுத்திய வகை உருப்படிகளை வேறுபடுத்தி பார்க்கலாம். தரம் 11 பயிலும் மாணவர்களாகிய நீங்கள் நிறுத்த வகை உருப்படிகளில் அலாரிப்பு மற்றும் ஜதீஸ்வரத்தையும், நிறுத்திய வகை உருப்படிகளில் சப்தம் ஆகிய உருப்படிகளை கற்றிருப்பீர்கள். இந்த உருப்படி வரிசையில் முதலாவதாக அமையும் அலாரிப்பு பற்றி அடுத்து பார்க்கலாம். அலாரிப்பு ஆனது ஒரு நடன மாணவர் அடவுகள் யாவற்றையும் கற்ற பின்னர் கற்கும் முதலாவது உருப்படி அலாரிப்பு ஆகும். இந்த அலாரிப்பு ஒரு ஆரம்ப அப்பியாச உருப்படி எனவும் கூறப்படுகின்றது. அலாரிப்பை ஒரு பூ மலர்வதற்கு ஒப்பிடலாம். ஏன்னா முதலாவதாக நின்று, பின்னர் அரைமண்டியில் அமர்ந்தும், பின்னர் முழுமண்டியில் அமர்ந்தும் இந்த அலாரிப்பு ஆடப்படுகின்றது. அது மட்டுமல்லாது திருஷ்டி பேதம் ஆகிய கண்ணசைவு, கிரீவா பேதம் ஆகிய கழுத்தசைவு, கையசைவுகள், சிரோபேதம் ஆகிய தலையசைவு, காலசைவுகள் படிப்படியே இதில் இடம்பெறுகின்றன. அது மட்டுமன்றி முதலாம் காலம், இரண்டாம் காலம், மூன்றாம் காலம் என மாறி மாறி இடம்பெறுவதால் இந்த அலாரிப்பு ஒரு பூ மலர்றதுக்கு ஒப்பிடுகிறோம். அலாரிப்பானது அலறு, அலறி, அலரிப்பூ, அல்லரிப்பூ என வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. அலறு, அலறி, அலரிப்பூ, அல்லரிப்பூ ஆகிய வேறு பெயர்களும் அலாரிப்புக்கு உண்டு. சரி மாணவர்களே, இந்த அலாரிப்பில் இடம்பெறும் கிரீவா பேதம் அதாவது கழுத்தசைவு அட்டமி என வழங்கப்படுகிறது. தரம் 8 நீங்கள் கிரீவா பேதங்கள் படித்திருப்பீங்க. அதை ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னா சுந்தரீச்ச திரசீனா ததைவ பரிவர்த்திதா பிரகம்பிதாட்ச பாவக்ஞை நேயா கிரீவா சதுர்விதா. இவ்வாறாக கழுத்தசைவுகள் 4 வகைப்படும் என படிச்சிருப்பீங்க. இதுல முதலாவதான சுந்தரீச்ச எனும் போது அட்டமி, கழுத்தினை வலது இடதாக அசைத்தல். திரசீனா எனும் போது பாம்பை போல் கழுத்தசைவை மேற்கொள்ளுதல். மூன்றாவது ததைவ பரிவர்த்திதா, அரைச்சந்திரனை போல் கழுத்தினை அசைத்தல். பிரகம்பிதாட்ச பாவக்ஞை, கழுத்தை முன்னும் பின்னுமாக ஒரு மாடப்புறாவை போல கழுத்தசைவை நீங்க மேற்கொள்வீங்க. இதில் நீங்கள் கற்கும் அலாரிப்பில் இடம்பெறும் கழுத்தசைவானது சுந்தரிச்ச அதாவது அட்டமி என வழங்கப்படுகின்றது. இதே போல மாணவர்களே, இவ் அலாரிப்பின் ஆரம்பத்தில் உபயோகிக்கப்படும் திருஷ்டி பேதம் அதாவது கண் அசைவு, பிராலோகிதம் இருபுறமும் பார்த்தல் என அழைக்கப்படுகின்றது. நாம் கண்ணசைவுகள் அதாவது திருஷ்டி பேதங்கள் 8 வகைப்படும் என ஏற்கனவே அறிந்துள்ளோம். சமம், ஆலோகித, சாசி, பிராலோகித, நிமீலித்தே, உள்ளோகித, அனுவருத்தேச்ச, ததாசைவாவலோகிதம். இதில் சமம் எனும் போது நேராக பார்த்தல், ஆலோகித எனும் போது வட்டமாக சுற்றுதல், சாசி எனும் போது இடதுபுறம் பார்த்தல், பிராலோகிதம் எனும் போது இருபுறமும் பார்த்தல், நிமீலித்தே எனும் போது அரை கண் மூடி இருத்தல், உள்ளோகித எனும் போது மேலே பார்த்தல், அனுவருத்தேச்ச எனும் போது மேலும் கீழும் பார்த்தல், ததாசைவாவலோகிதம் எனும் போது சற்று தள்ளி கீழே பார்த்தல். ஆம் மாணவர்களே, இந்த திருஷ்டி பேதங்களில் அலாரிப்பின் அட்டமியின் போது பிராலோகிதம் இருபுறமும் பார்த்தல் எனும் கண்ணசைவை உபயோகிக்கின்றீர்கள். அலாரிப்பின் ஆரம்பத்தில் வலது இடமாக 4 சோடி அட்டமிகள் போடப்படுவதோடு இதன் போது சொற்கட்டானது த தேய் தேயும் த தாம் கிட்டத்தக்கத தேய் தேயும் த தாம் கிட்டத்தக்க தாம் என அமைகிறது. ஆம் மாணவர்களே, சபை வணக்க நடனமாக அமையும் அலாரிப்பானது அஞ்சலிக்கான, அதாவது வணக்கம் தெரிவிப்பதற்கான ஒரு நடனமாக அமைவதாலும், நாட்டிய சம்பிரதாய உருப்படிகளில் முதலாவதாக இடம்பெறும் உருப்படியாக அமைவதாலும், இந்நடனத்தை அபிநயிக்கும் நடனமணியின் முகபாவனையானது சாந்தமானதாகவும் சந்தோஷமானதாகவும் பக்தி பூர்வமுடையதாகவும் காணப்படுதல் சிறப்பாக அமையும். அலாரிப்பின் ஆரம்பத்தில் சமபாத நிலையில் கைகளை நாட்டிய ஆரம்ப நிலையில் பிடித்து தலையை நேராக வைத்து ஆயத்தமாக நிற்பீர்கள். இவ் அலாரிப்பின் ஆரம்பத்தில் இடம்பெறும் சிரோபேதம், அதாவது தலையசைவு, சமம் எனப்படுகிறது. சிரோபேதங்கள், அதாவது தலையசைவுகள், 9 வகைப்படும் என நீங்கள் அறிந்ததே. அவையாவன: சமம், உத்வாகிதம், அதோமுகம், ஆலோலிதம், துதம், கம்பிதம்ச, பராவிருத்தம், உக்ஷிப்தம், பரிவாகிதம். சமம் எனும் போது நேராக வைத்தல், உத்வாகிதம் எனும் போது தலையை மேலே உயர்த்துதல், அதோமுகம் எனும் போது தலையை கீழே இறக்குதல், ஆலோலிதம் எனும் போது தலையை வட்டமாக சுற்றுதல், துதம் எனும் போது தலையை இருபுறமும் மெதுவாக அசைத்தல், கம்பிதம்ச எனும் போது தலையை மேலும் கீழும் அசைத்தல், பராவிருத்தம் எனும் போது தலையை இடது புறமாக திருப்புதல், உக்ஷிப்தம் எனும் போது தலையை இடமிருந்து கீழே வலப்பக்கமாக உயர்த்துதல், பரிவாக்கித்தம் எனும் போது தலையை இருபுறமும் வேகமாக அசைத்தல், அதாவது இல்லை என கூறுவது போன்றது. இத்தலையசைவுகளில் அலாரிப்பின் ஆரம்பத்தில் இடம்பெறுவது சமம் எனும் தலையசைவாகும். அலாரிப்பின் முற்பகுதியில் இடம்பெறும் ஷிரோபேதம், திருஷ்டிபேதம், கிரீவாபேதம் ஆகியவை, அதாவது தலையசைவு, கண்ணசைவு, கழுத்தசைவாக அமைவன. ஷிரோபேதத்தில் சமம் மற்றும் உத்வாகிதம், திருஷ்டிபேதத்தில் சமம், பிராலோகிதம் மற்றும் உள்ளோகிதம், கிரீவாபேதத்தில் சுந்தரி எனப்படும் அட்டமி ஆகியவை அலாரிப்பின் முற்பகுதியில் இடம்பெறும் ஷிரோ திருஷ்டி கிரீவாபேதங்களாக அமைகின்றன. ஆம் மாணவர்களே, இவ் அலாரிப்பின் சிறப்பம்சமாக அமைவது, அலாரிப்பானது பஞ்ச ஜாதிகளிலும் அபிநயிக்கப்படும் ஓர் உருப்படி ஆகும். பஞ்ச ஜாதிகளாவன திஸ்ரம், சதுஸ்ரம், கண்டம், மிஸ்ரம், சங்கீரணம். லகுவின் வித்தியாசமான 5 அட்சரகால பிரிவுகளே ஜாதி எனப்படும். இதன் அடிப்படையில் உருவானவையே பஞ்ச ஜாதிகளாகும். லகு எனப்படுவது திரியாங்கத்தின் ஒரு அங்கமாக காணப்படுவது. திரியாங்கங்கள் எனப்படுவன லகு, த்ருதம், அனுத்ருதம். இதில் லகு மாத்திரமே ஜாதி பேதமடையும் அங்கமாக காணப்படுகிறது. ஜாதி பேதத்தினால் லகு என்ற அங்கத்தின் அட்சரங்கள் மட்டுமே மாறுபடும். இப்படி லகுவினை ஜாதிகளாக வகைப்படுத்தியவர் புரந்தரதாசர் ஆவார். லகுவினை ஜாதிகளாக வகைப்படுத்தியவர் புரந்தரதாசர் ஆவார். இதன் அடிப்படையில் திஸ்ர அலாரிப்பு, சதுஸ்ர அலாரிப்பு, கண்ட அலாரிப்பு, மிஸ்ர அலாரிப்பு, சங்கீர்ண அலாரிப்பு என பஞ்ச ஜாதிகளிலும் அலாரிப்பு அபிநயிக்கப்படுகின்றது. திஸ்ர அலாரிப்பானது த கே ட எனும் கணக்கிலும் 3 எனும் எண்ணிக்கையை கொண்டது. சதுஸ்ர அலாரிப்பானது த க தி பி எனும் கணக்கிலும் 4 எனும் எண்ணிக்கையை கொண்டது. கண்ட அலாரிப்பானது எனும் கணக்கிலும் ஐந்து எனும் எண்ணிக்கையை கொண்டது. மிஸ்ர அலாரிப்பானது த கே ட எனும் கணக்கிலும் ஏழு எனும் எண்ணிக்கையை கொண்டது. சங்கீர்ண அலாரிப்பானது த க தி மி அதா க அதா கி ட எனும் கணக்கிலும் ஒன்பது எனும் எண்ணிக்கையை கொண்டது. அலாரிப்பானது இப்பஞ்ச ஜாதிகளிலும் அபிநயிக்கப்படும் ஒரு உருப்படியாக அமைகிறது. தரம் பதினொன்றில் பயிலும் நீங்கள் திஸ்ர அலாரிப்பினை கற்றிருப்பீர்கள். இவ்வலாரிப்பானது த கி ட எனும் கணக்கிலும் திஸ்ர ஏக தாளத்திலும் கற்பிக்கப்படுகிறது. அலாரிப்பானது சப்த தாளங்களின் ஒன்றான ஏகத்தாளத்தில், அதாவது திஸ்ர ஏகத்தாளத்தில் நீங்கள் கற்கும் அலாரிப்பானது கற்பிக்கப்படுகிறது. இந்த தாளத்தை ஞாபகப்படுத்தும் போது சப்த தாள அட்டவணையில் இறுதியாக இடம்பெறும் தாளமே ஏகத்தாளம். ஏகத்தாளத்தின் தாள அங்க குறியீடாக அமைவது ஒரு லகு மாத்திரமே. இந்த லகுவின் தொழிற்பாடாக அமைவது தட்டி எண்ணுதல். த கே ட எனும் கணக்கின் எண்ணிக்கையாக அமைவது மூன்று. இதனால் ஒரு தட்டு இரண்டு விரல் எண்ணிக்கையை கொண்டு அமைந்ததே திஸ்ர ஏக தாளம். சப்த தாளங்களை நாங்கள் ஞாபகப்படுத்தினால் துருவ தாளம், மட்டிய தாளம், ரூபக தாளம், ஜம்பை தாளம், திரிபுடை தாளம், அட தாளம், ஏக தாளம். இந்த அட்டவணையில் இறுதியாக அமையும் தாளமே ஏக தாளம். ஒரு தட்டும் ரெண்டு எண்ணிக்கையும் கொண்டு திஸ்ர ஏக தாளம் தக்கிட்ட கணக்கில் திஸ்ர அலாரிப்பினை நீங்கள் கற்பீர்கள். இந்த அலாரிப்பின் ஆரம்பத்தில் இடம்பெறும் அட்டவியின் சொற்கட்டானது த தெய் தெய்யும் த தாம் கிட்டத்தக்க த தெய் தெய்யும் த தாம் கிட்டத்தக்க தாம். இவை அனைத்தும் த கி ட அத கி ட அத கி ட அத கி ட எனும் கணக்கில் திஸ்ர நடையை பின்பற்றியதாக அமைந்திருக்கும். ஆம் மாணவர்களே, இவ் அலாரிப்பில் பயன்படுத்தப்படும் முத்திரைகளை பார்த்தோமானால் அசம்யுத ஹஸ்தங்கள், அதாவது ஒற்றைக்கை முத்திரைகளில் பதாகம், திரிபதாகம், அலபத்மம், கடகாமுகம் போன்ற முத்திரைகளும், இரட்டை கை முத்திரைகள் அதாவது சம்யுத ஹஸ்தத்தில் அஞ்சலி ஹஸ்தம் ஆகிய முத்திரையும், குவிப்பதாகம் போன்ற முத்திரைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. அலாரிப்பில் இடம்பெறும் அடவுகளை வரிசைப்படுத்தினால் தத்தை தாகா, தாகத்து ஜம்தரிதா, மண்டி அடவு, மகுட அடவான ததியினத்தோம் ஆகிய அடவுகள் திஸ்ர அலாரிப்பில் இடம்பெறுகின்றன. மகுட அடவுகள் எனும் போது இந்த அடவுகள் ஜதி கோர்வைகள், சொரக்கோர்வைகள் ஆகியவற்றின் இறுதியில் கையாளப்படும் அடவுகளே மகுட அடவுகள் எனப்படுகின்றன. இம்மகுட அடவுகள் அநேகமாக மூன்று முறை அல்லது மூன்றின் மடங்குகளாக செய்யப்பட்டு வருகின்றன. இவ் அடகுகள் கோர்வைகளின் இறுதியில் இடம்பெறுவதால் கோர்வைகளுக்கு சிகரம் வைத்தாற் போன்ற ஒரு அழகை கொடுப்பது இம்மகுட அடவுகளே. மகுட அடவுகள் மண்டலஸ்தானத்தில் செய்யப்படும் மகுட அடவுகள் இரண்டு வகைப்படுகின்றன. கிட்டத்தக்க தரி கிட்ட தோம் மற்றும் த தி கி ந தோம். இரண்டுமே பாதங்கள் ஒரே விதமாக அமைந்திருந்தாலும் கையசைவுகள் வேறுபட்டு காணப்படுகின்றன.
இம்மகுட அடவுகள் ரூபக தாளத்தில் அமைந்த அடவுகளாக காணப்படுகின்றன.
மாணவர்களே, அடவுகளில் மிக முக்கியமான அடவாக காணப்படும் மகுட அடவானது இரண்டு வகைப்படும் என பார்த்தோம். அதாவது ததிங்கினத்தோம் மற்றும் கிட்டத்தக்க தரிக்கிட்டத்தோம் அடவுகள். இவை கோர்வைகளின் இறுதியில் கையாளப்படும் அடவுகளாக காணப்படுகின்றன. இந்த மகுட அடவுகள் ரூபக தாளத்தில் அமைந்திருப்பது, மேலும் பாத செயற்பாடுகள் ஒரே விதமாக காணப்பட்ட போதிலும் கையசைவுகளும் உருவமும் இவ்வடவுகளில் வேறுபட்டு காணப்படும். இந்த மகுட அடவுகளில் சொற்கட்டினை அடுத்ததாக பார்க்கலாம். முதலாவதாக ததிங்கினத்தோம் அடவின் சொற்கட்டு பின்வருமாறு அமைகிறது.
தோம் அதோம் அதே தோம்.
அடுத்ததாக கிட்டத்தக்க தரிக்கிட்டத்தோம் அடவின் சொற்கட்டானது பின்வருமாறு அமைகிறது.
கிட்டத்தக்க தரிக்கிட்டதோம் அதா கிட்டத்தக்க தரிக்கிட்டதோம் அதா க அதே கு கிட்டத்தக்க தரிக்கிட்டதோம்
என்றவாறு மகுட அடவின் சொற்கட்டுகளாக அமைகின்றன. இந்த மகுட அடவுகளை தொடர்ந்து நீங்கள் முதலாம் காலம், இரண்டாம் காலம், மூன்றாம் காலங்களில் பயிற்சி செய்வதனூடாக தெளிவான உச்சரிப்புடன் தாளத்தை நிறுத்தி சரியானதாக தாளம் போடுவதற்கு இலகுவாக அமைகின்றது. சரி மாணவர்களே, அடுத்ததாக அலாரிப்பில் அஞ்சலி ஹஸ்தம் பிரயோகிக்கப்படும் ஸ்தானங்கள், அதாவது அஞ்சலி ஹஸ்தம் ஸ்தானங்களில் பிடிக்கப்படுகின்றது என்பதை பார்க்கலாம். அஞ்சலி ஹஸ்தம் எனும் போது நீங்கள் ஏற்கனவே சம்யுத ஹஸ்தங்களில், அதாவது இரட்டை கை முத்திரைகளில் முதலாவதாக அமையும் முத்திரை அஞ்சலி ஹஸ்தம் என கற்றுள்ளீர்கள். இந்த அலாரிப்பில் இடம்பெறும் அஞ்சலி ஹஸ்தத்தின் ஸ்தானமானது அஞ்சலி ஹஸ்த விநியோகத்தை ஒத்ததாக காணப்படுகின்றது. இந்த அஞ்சலி ஹஸ்த விநியோகம் எனும் போது நீங்கள் சம்யுத ஹஸ்தமாகிய இரட்டை கை முத்திரைகள் மற்றும் அசம்யுத ஹஸ்தமாகிய ஒற்றை கை முத்திரைகள் அனைத்தினதும் விநியோகங்களை கற்றுள்ளீர்கள். இந்த விநியோகம் எனப்படுவது ஒரு முத்திரை எவ்வாறு உபயோகப்படுத்த முடியும், அதாவது ஒரு முத்திரையை கொண்டு எவ்வாறான கருத்துக்களை நீங்க வெளிப்படுத்தலாம் அப்படிங்கறத தெளிவுபடுத்துறது தான் முத்திரை விநியோகமாக அமைகிறது. ஏற்கனவே நீங்க படித்துள்ள விநியோகங்களை ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை விநியோகத்தின் பயன்பாட்டின தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வகையில் அலாரிப்பில் அஞ்சலி ஹஸ்தத்தின் ஸ்தானமானது அஞ்சலி விநியோகத்தை ஒத்ததாக அமைகிறது. அலாரிப்பில் இந்த அஞ்சலி ஹஸ்தம் பிரயோகிக்கப்படும் இடங்களில் சொற்கட்டானது தாம் அது தாம் என்றவாறு அமைகிறது. இந்த அஞ்சலி ஹஸ்தத்தின் விநியோகத்தை நாங்க பார்த்தோம்னா தேவதா குருவி பிராணாம் நமஸ்காரியே வனுக்ரமாத் காரியக ஷிரோ முகோ ரஸ்தோ விநியோகே அஞ்சலி புதகி என்றவாறு அமைகிறது. இதன் கை அசைவு தலைக்கு மேல் பிடித்தல், முகத்திற்கு நேரே பிடித்தல், மார்புக்கு நேரே பிடித்தல் என்ற வகையில் அமைந்திருக்கும். அலாரிப்பிலும் இதே மாதிரியான செயற்பாட்டினை நீங்கள் செய்வீர்கள். இதில் தலைக்கு மேல் அஞ்சலி ஹஸ்தம் பிடிக்கப்படும் போது இறைவனுக்கு வணக்கம் செலுத்துவதாகவும், முகத்திற்கு நேரே அஞ்சலி ஹஸ்தம் பிடிக்கும் போது குருவிற்கு வணக்கம் செலுத்துவதாகவும், மார்புக்கு முன் நீங்கள் அஞ்சலி ஹஸ்தம் பிடிக்கும் போது சபையோருக்கு வணக்கம் செலுத்துவதாகவும் அமைகிறது. இந்த வகையில் அலாரிப்பில் அஞ்சலி ஹஸ்தத்தின் ஸ்தானம் அமைகிறது. சரி மாணவர்களே, அலாரிப்பு தொடர்பான விளக்கத்தில் இதுவரை நீங்கள் கற்றதை கொண்டு உங்களுக்கான வினாக்கள் தயார் நிலையில் உள்ளன. இந்த வினாக்களுக்கான விடைகளை எழுதி உங்களது பாடசாலையின் நடன ஆசிரியரிடம் கொடுத்து திருத்தங்களை மேற்கொள்ளுங்கள். உங்களது பாடசாலையின் நடன ஆசிரியரிடம் இந்த வினாக்களுக்கான விடைகளை கொடுத்து திருத்தங்களை மேற்கொள்ளவும். முதலாவது வினா. ஒரு சம்பிரதாய நாட்டிய கச்சேரியில் இடம்பெற வேண்டிய உருப்படிகளின் ஒழுங்குமுறையினை தருக. முதலாவது வினா, ஒரு சம்பிரதாய நாட்டிய கச்சேரியில் இடம்பெற வேண்டிய உருப்படிகளின் ஒழுங்குமுறையினை தருக. இரண்டாவது வினா, உருப்படிகள் எத்தனை வகைப்படும், அவை எவை? உருப்படிகள் எத்தனை வகைப்படும், அவை எவை? மூன்றாவது வினா, மகுட அடவுகளை குறிப்பிட்டு அவற்றின் சொற்கட்டுகளை தருக. மகுட அடவுகளை குறிப்பிட்டு அவற்றின் சொற்கட்டுகளை தருக. மீண்டும் உங்களுக்கான வினாக்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு சம்பிரதாய நாட்டிய கச்சேரியில் இடம்பெற வேண்டிய உருப்படிகளின் ஒழுங்குமுறையினை தருக. இரண்டாவது வினா, உருப்படிகள் எத்தனை வகைப்படும், அவை எவை? மூன்றாவது வினா, மகுட அடவுகளை குறிப்பிட்டு அவற்றின் சொற்கட்டுகளை தருக. சரி மாணவர்களே, இதற்கான சரியான விடைகளை எழுதி உங்களது பாடசாலையின் நடன ஆசிரியரிடம் கையளித்து இதற்கான திருத்தங்களை மேற்கொள்ளவும். ஆம் மாணவர்களே, தற்போது மிக முக்கியமான பகுதியான அலாரிப்பின் தாளப்பயிற்சியில் ஈடுபடலாம். இதற்காக நீங்கள் தயார் நிலையில் உள்ளீர்கள் என நம்புகிறேன். தாளப்பயிற்சியில் தற்போது ஈடுபடுவோம். தளம் குத்தாக்கத்தோம் தாம் கிட்டத்த தேய் தேயும் த தாம் கிட்டத்தக்க தாம் அது தாம் கிட்டத்தக்க தேய் அதா தேய் கிட்டத்தக்க தாம் தித்தாம் தேய் தத்தேய் தாம் தித்தாம் தேய் தத்தேய் தாம் தித்தாம் தேய் தத்தேய் தாம் தித்தாம் தேய் தத்தேய் தாம் துதாம் தேய் தத்தேதாம் துதாம் தேய் தத்தே தாஹத ஜம் தரிதா அஜம் தரி ஜக தரி தேய் ததிங்கின தோம் தக்க ததிங்கின தோம் தக்க திக்கு ததிங்கின தோம் தாம் திருடுத்தக்க 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 தலாம் குத்தக்க ததிங்கின தோம் த தேய் தேயும் த தாம் கிட்டத்தக்க தாம். இந்த வகையில் அலாரிப்பின் தாளமானது அமைகிறது. ஆம் மாணவர்களே, இந்த தாள பயிற்சியில் தினமும் நீங்கள் ஈடுபடுவது சிறப்பானதாக அமையும். சரி மாணவர்களே, இதுவரையில் அலாரிப்பு தொடர்பான விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என நம்புகிறேன். அலாரிப்பு தொடர்பாக விரிவாக நாங்கள் பார்த்தோம். அடுத்தபடியாக சம்பிரதாய நாட்டிய கச்சேரியில் இடம்பெறும் ஏனைய உருப்படிகளை, அதாவது ஜதிஸ்வரம், சப்தம், பர்ணம், பதம், கீர்த்தனம், ஜாவலி, அஷ்டபதி, தில்லானா மற்றும் ஸ்லோகம் ஆகிய உருப்படிகளின் சுருக்கமாக பார்க்கலாம். ஆம் மாணவர்களே, ஒரு நாட்டிய கச்சேரியில் இரண்டாவதாக இடம்பெறும் உருப்படியானது ஜதிஸ்வரம். இந்த ஜதிஸ்வரமும் ஓர் சுத்த நிறுத்த உருப்படியாகவே அமைகிறது. இந்த ஜதிஸ்வரத்திலும் எந்த விதமான கருத்து வெளிப்பாடும் காணப்பட மாட்டாது. இந்த ஜதிஸ்வரத்தில் ஜதியும் ஸ்வரமும் மாறி மாறி அமைவதாக காணப்படும். இதனால் ஜதிஸ்வரம் ஸ்வர பல்லவி, ஸ்வர மாலை எனவும் அழைக்கப்படுகிறது. ஜதிஸ்வரம் ஸ்வர பல்லவி, ஸ்வர மாலை எனவும் அழைக்கப்படுகின்றது. ஜதிஸ்வரத்தில் பல்லவி, அனுபல்லவி, சரணம் ஆகிய பகுதிகள் இடம்பெறுகின்றன. ஜதிஸ்வரங்கள் நிறுத்த வகை உருப்படிகளில் உள்ளடங்குவனவாக அமைகிறது. இந்த ஜாதீஸ்வரங்கள் பல்வேறு ராகங்களிலும் வெவ்வேறு தாளங்களிலும் அமைவதாக காணப்படுகின்றது. உதாரணமாக ஆரபி ஜதீஸ்வரம், கல்யாணி ஜதீஸ்வரம், வசந்தா ஜதீஸ்வரம், சாவேரி ஜதீஸ்வரம் என வரிசைப்படுத்திக் கொண்டே போகலாம். இது நாட்டிய கச்சேரியில் இரண்டாவதாக இடம்பெறும் ஒரு சுத்த நிறுத்த உருப்படியாக காணப்படுகின்றது. ஆம் மாணவர்களே, ஒரு நாட்டிய கச்சேரியில் ஜதீஸ்வரத்திற்கு அடுத்தபடியாக இடம்பெறும் உருப்படி, அதாவது நாட்டிய கச்சேரியில் இடம்பெறும் மூன்றாவது உருப்படி, சப்தம் எனப்படுகிறது. இந்த சப்தமே நாட்டிய கச்சேரியில் இடம்பெறும் முதலாவது நிறுத்திய வகை உருப்படியாக அமைகிறது. சப்தத்தின் சிறப்பாக அமைவது நாட்டிய கச்சேரியில் முதலாவதாக இடம்பெறும் ஒரு நிறுத்திய வகை உருப்படி. சப்தத்தில் தான் முதலாவதாக பாவ வெளிப்பாடு, கருத்து வெளிப்பாடு போன்றவற்றை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இந்த சப்தத்தின் சாகித்யங்கள் அர்த்தங்கள் நிறைந்ததாக காணப்படும். சாகித்யங்களுக்கு இடையில் சிறிய ஜதிக்கோர்வைகள் சேர்க்கப்பட்டிருப்பது இந்த சப்தத்தின் அழகினை அதிகரிப்பதாக காணப்பட்டிருக்கும். சப்தங்கள் பொதுவாக கண்டிகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த ஒவ்வொரு கண்டிகையும் வெவ்வேறு ராகங்களில் அமைந்திருக்கும். இதனால் சப்தங்கள் ராக மாளிகையிலும் மிஸ்ர சாப்பு தாளத்திலும் அமைய பெற்றிருக்கும். சப்தங்கள் மிஸ்ர சாப்பு தாளத்திலும் ராக மாளிகையிலும் அமைய பெற்ற உருப்படியாக காணப்படுகின்றன. இந்த சப்தங்கள் பாடலை பொறுத்தவரையில் பாடலின் கருத்துக்களாவன கிருஷ்ணரின் லீலை, சிவபெருமானின் ஆற்றல், ராமரின் ஆற்றல், முருகப்பெருமானின் ஆற்றல் அல்லது ஒரு அரசரின் பெருமைகளை கூறுவதாக வெளிப்படுத்துவதாக அமைய பெற்றுள்ளன. சில சப்தங்களில் இறுதியில் பராக் அல்லது சலாமுரே என்ற வார்த்தை பிரயோகம் காணப்படும். உதாரணமாக பிரதாப சிம்ஹ பூபால சலாமுரே, கிருஷ்ண தேவராய சலாமுரே, பத்மநாப சுவாமி சலாமுரே, கோதண்ட ராம சலாமுரே என்ற சப்தங்களின் இறுதியில் இந்த வார்த்தை பிரயோகங்களை காணக்கூடியதாக உள்ளது. இதனால் சப்தங்கள் சலாமு எனவும் அழைக்கப்படுகின்றன. இந்த சப்தங்கள் சொல் எனவும் பொருள்படுகிறது. நாட்டிய கச்சேரியில் மூன்றாவதாக இடம்பெறும் இந்த சப்தங்கள் நிறுத்திய வகை உருப்படிகளை சேர்ந்தவை. இந்த சப்தம் சொல் எனவும் பொருள்படுவதோடு சலாமு எனவும் அழைக்கப்படுவதுண்டு. சரி மாணவர்களே, அடுத்ததாக நாட்டிய கச்சேரியில் நான்காவதாக இடம்பெறும் உருப்படியான வர்ணம் எனும் உருப்படியை பற்றி பார்க்கலாம். வர்ணம் நடனத்தில் மிக முக்கியமான ஒரு உருப்படியாக அமைகிறது. பரதநாட்டியத்தின் இதயம் போன்ற உருப்படியாக அமைவது வர்ணமே. ஒரு நடனமணியின் திறமையை வெளிக்காட்டக்கூடிய உருப்படியாக இந்த வர்ணம் அமைகிறது. பொதுவாக வர்ணங்கள் 20 நிமிடம் தொடக்கம் 1 மணித்தியாலம் வரை அபிநயிக்கக்கூடிய ஒரு உருப்படியாக அமைகிறது. வர்ணங்கள் பதவர்ணம், தான வர்ணம் என இருவகைப்படுகிறது. இந்த இரண்டு வகையில முதலாவது வகையான பதவர்ணத்தை நடனம் பயிலும் மாணவர்களும், தான வர்ணத்தை இசை பயிலும் மாணவர்களும் கற்பாங்க. அது மட்டுமல்லாது வர்ணங்கள் பூர்வாங்கம், உத்தராங்கம் எனும் 2 பாகங்களை கொண்டுள்ளது. வர்ணங்கள் பூர்வாங்கம், உத்தராங்கம் எனும் 2 பாகங்களை கொண்டுள்ளன. இந்த பூர்வாங்கம் எனும் பகுதியில பல்லவி, அனுபல்லவி, முத்தாயஸ்வரம் ஆகிய பகுதிகளும், உத்தராங்கம் எனும் பகுதியில சரணம், சிட்டைஸ்வரம் ஆகிய பகுதிகளும் இடம்பெற்றிருக்கும். இந்த வர்ணங்கள்ல ஒவ்வொரு ஸ்வரக்கோர்வைக்கும் சாகித்யம் அமைந்திருந்தால் அது பதவர்ணமாக அமைகிறது. இந்த பதவர்ணங்கள் சௌக்க காலத்தில் பாடி ஆடுவதற்கு ஏற்றவாறு அமையும். வர்ணங்களில் சஞ்சாரி பாவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கருத்துக்களை ஊகிக்கும்படியாக பாடல்கள் மிக அற்புதமாக அமைந்திருக்கும். பத வர்ணங்களை தான வர்ணத்தை போல மூன்று காலங்களிலும் பாடுவதில்லை. அதாவது தான வர்ணங்கள் முதலாம் காலம், இரண்டாம் காலம், மூன்றாம் காலம் ஆகிய மூன்று காலங்களிலும் பாடப்படும். பத வர்ணங்கள் மூன்று காலங்களிலும் பாடப்படுவதில்லை. அதிக வார்த்தை பிரயோகங்களுடன் சௌக்க காலத்திலேயே பாடி ஆடப்படும். சிலர் உத்தராங்க பகுதியினை விறுவிறுப்பாக ஆடுவதும் உண்டு. பதவர்ணத்தில் ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் இடையில் ஜதி கோர்வைகள் சேர்த்து ஆடப்படும். எத்துக்கடை பல்லவி அதாவது சரணம் ஆரம்பமாகும் போது விறுவிறுப்பான ஜதி சேர்க்கப்பட்டிருக்கும். இசை, பாவம், நடனம் ஆகிய மூன்று அம்சத்திலும் மிக சிறப்பாக விளங்கக்கூடிய உருப்படி வர்ணமாக அமைகிறது. இந்த வர்ணத்தில் இடம்பெறும் திரிகால ஜதி முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அமைகிறது. பதவர்ணத்தில் நர்த்தகியின் அயராத அப்பியாசத்தை மெருகுபடுத்தி காட்டுவதாக திகழ்கிறது. பொதுவாக இந்த வர்ணங்கள் நாயகன் நாயகி பாவத்தில் அமைந்திருக்கும். நடனத்தில் மிக முக்கியமாக அமையும் உருப்படி வர்ணங்கள். நடனத்தின் இதயம் போன்று அமையும் இவ் உருப்படிகள் வர்ணங்கள் என அழைக்கப்படுகின்றன. சரி மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் உருப்படி வரிசையில் ஐந்தாவதாக இடம்பெறும் பதம் எனும் உருப்படி பற்றி பார்க்கலாம். இந்த பதங்கள் ஒரு நிறுத்திய வகை உருப்படி. பதம் நிறுத்திய வகை உருப்படியாக அமைகிறது. இந்த பதங்கள் நாட்டிய இசைக்குரிய நாயகன் நாயகி உறவை வெளிப்படுத்தும் காதற் சுவை பொருந்தியதாக அமையும் உருப்படிகள் ஆகும். இந்த பதங்களில் நாயகன் நாயகி தோழி ஆகிய உறுப்பினர்களால் பாடப்படுவதாக இந்த பதங்கள் அமைந்திருக்கும். காதல் நிலையில் ஏற்படும் உணர்வுகளை அதாவது மகிழ்ச்சி, வெறுப்பு, துக்கம் போன்ற பல உணர்வுகளை பதங்களின் சாகித்யத்தினூடாக நீங்கள் அறிய முடியும். இந்த பதங்களில் எளிய வார்த்தை பிரயோகம் காணப்பட்ட போதிலும் இதில் ஆழ்ந்த அர்த்தங்கள் கொண்டு காணப்படும் உருப்படியாக இந்த பதங்கள் அமைகின்றன. இந்த பதங்களில் நாயகன் பரமாத்மாவாகவும் நாயகி ஜீவாத்மாவாகவும் அதாவது ஒரு பக்தனை போன்றும் தோழி குருவாகவும் நின்று விண்ணகம் அடைய உதவுகின்ற தத்துவ உண்மைகளை பதங்களே எடுத்துரைக்கின்றன. பதம் இந்த எனும் இசைப்பாடலில் பொதுவாக ஒரு பல்லவி, ஒரு அணுப்பல்லவி, ஒன்றோ அல்லது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சரணங்களோ உறுப்புகளாக அமைந்திருக்கும். இந்த பதங்களில் அதிகமான சங்கதிகள் இருக்காது. இதன் இசையும் அநேகமாக சௌக்க காலம் அல்லது மத்திம காலத்தில் மெதுவானதாக அமைந்திருக்கும். சில பதங்களை எடுத்தோமானால் இந்த பதங்கள் அணுப்பல்லவியிலேயே ஆரம்பிப்பதாக காணப்படுகின்றது. இந்த பதங்கள் பொதுவாக சகியுடன் பேசுவதாகவும் நாயகனை பிரித்து தூது சொல்ல அனுப்புவதாகவும் அமைந்திருப்பதாக காணக்கூடியதாக இருக்கும். இந்த பதங்களை அபிநயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல பாடலின் தன்மையும் அவ்வளவு ஆழமாக இருந்தால்தான் இந்த பதங்களில் அபிநயத்தை சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்பட்டிருக்கும். பதங்களை நாட்டிய தர்மி, லோக தர்மி ஆகிய இரு வகைகளும் அபிநயக்கம் வாய்ப்பு எமக்கு உள்ளது. நாட்டிய தர்மி எனப்படுவது உலக இயல்புக்கு சற்று அப்பாற்பட்டு அதாவது கலை வடிவத்திற்கு முதலிடம் அளிக்கும் நாடக பாணியிலேயே அபிநயிப்பது. உதாரணமாக கண்ணீர் சிந்துவது போல் கைஜாடை காட்டுவது. லோக தர்மி எனப்படுவது இயல்பான உலக வழக்கு. இதில் வாழ்க்கையில் நடக்கும் சாதாரண செய்கைகளை அப்படியே தத்ரூபமாக அபிநயித்து காட்டுவது. உதாரணம், இதில் உண்மையாகவே கண்ணீர் சிந்தி நடிப்பதை குறிப்பிடலாம். இந்த பதங்கள் அபிநயிக்கப்படும் போது அந்த பதம் குறிக்கும் நாயகன், நாயகி, சகி ஆகியோரின் குணச்சித்திரம், வயது, சமூக நிலை, சூழ்நிலை போன்ற கருத்துக்களை தெளிவாக நாம் அறிந்த பின்னரே இந்த பதங்களை அபிநயிக்க முடியும். பதத்தில் காணப்படும் சொற்களின் நேராக பொருளை தவிர அவற்றுள் அடங்கியுள்ள உட்கருத்துகளையும் ஊகிக்கக்கூடிய கருத்துகளையும் விரிவாக அபிநயிக்க பதத்தில் வாய்ப்பு உண்டு. அதாவது சஞ்சாரி பாவங்களை நீங்கள் சேர்த்துக்கொள்ள முடியும்.